ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನಿ ಸರ್ವಲ್ಲ ದೇವನಿ ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನಿ ಸರ್ವಲ್ಲ ದೇವನಿ ಪಾವಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தொடர்ந்து 1 யோவான் 5:4 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற்று வாழ்வதை குறித்து அதிகமாக கேள்விப்படுகிறோம். ஆனால் இது புதிய ஏற்பாட்டிலே அரிதாக குறிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடும். உலகத்தை ஜெயிப்பது எது? நம்முடைய விசுவாசம்தான். விசுவாசமே நம்மை ரட்சிக்கிறது. விசுவாசமே நம்மை பாதுகாக்கிறது. நாம் விசுவாசித்தே நடக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். இந்த விசுவாசத்தின் மூலமே நீங்களும் நானும் நம்மை சுற்றியுள்ள இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இது ஒன்றே ஒன்றுதான் வழி. நமக்கு ஒரு எதிரி இப்பொழுது இருக்கிறது. இந்த எதிரி குறித்து யோவான் 1 யோவான் 2:15 நம்மோடு பேசியிருக்கிறார். அது என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகத்திலே மாம்சத்துக்குரியவைகளும் உலகத்துக்குரியவைகளும் பிசாசுக்குரியவைகளும் இருக்கின்றன. வேர்ட்ஸ்வர்த் என்பவர் கூறுவது போல இந்த உலகம் நம்மோடு கூட அதிகமாக இருக்கிறது. விசுவாசிகளான நாமும் இந்த உலகத்திலேதான் இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் இந்த பொல்லாத பெரிய உலகத்திலே இருக்கிறோம். இந்த உலகத்தின் வலையிலே நாம் எந்த நேரத்திலேயும் எளிதாக விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உண்டு. அதை சிந்திப்பது இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்ததை பற்றிய வரலாறு அது. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கானான் என்பது பர்லோகத்தை குறிக்கும் உருவகம் அல்ல. ஆனால் சாதாரணமாக நம்முடைய பாடல்களிலே சில வரிகளிலே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கானானை பரலோகமாகவும் அங்கே எல்லா விசுவாசிகளும் போவதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் இவை எல்லாம் வேதத்திற்கு பொருந்துகின்ற கருத்துக்கள் அல்ல. இந்த கானான் என்பது விசுவாசிகள் இந்த பூமியிலே வாழ்கின்ற நிலைமையை குறிக்கிறது. நாம் இந்த உலகத்திலே பாலைவனத்திலே வனாந்தரத்திலே வாழலாம். விசுவாசிகளுக்கு இப்பொழுது எத்தனையோ பெரிய வனாந்தரங்கள் இருக்கின்றன. இந்த வனாந்தரத்திலே மகிழ்ச்சி இல்லை. இந்த வனாந்தரத்திலே பயணம் செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் கானான் தேசத்திலே எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை பூமியிலே நடத்துகிறோம். யோசுவா இந்த தேசத்திற்குள்ளே நுழைந்தபொழுது இதை எளிதாக ஒரு தங்க தட்டில் வைத்து பரிசாக கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் நமக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம். எதிராளி நம்முடைய பகுதியை பிடித்து வைத்திருக்கிறான். நாம் யுத்தம் செய்யாமல் அதில் எந்த ஒரு வெற்றியையோ விடுதலையோ உடையவர்களாய் இருக்க அவன் விடுகிறதில்லை. யோசுவா அந்த வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்தபொழுது அவருக்கு முன்பாக 3 எதிராளிகள் எதிர்த்து நின்றார்கள். அந்த 3ஐயும் மேற்கொள்ளாத வரை அவரால் அந்த பூமியை சுதந்திரிக்க முடியவில்லை. முதலாவது எதிராளியார் எரிகோ. எரிகோ உலகத்தை குறிக்கிறது. இந்த இடத்தையே யோசுவா முதலாவது பிடித்தார். இதனால் தேசத்தை அவர் இரண்டாக பிரித்து பின் ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றினார் என்று இங்கே தெளிவாகிறது. இரண்டாவது எதிரி ஆயி பட்டணம். இது மாம்சத்தை குறிக்கிறது. இதை பிடிப்பதற்கு யோசுவா ஒரு சிறிய ராணுவ பிரிவை அனுப்பி வைக்கிறார். இதை பிடிப்பது எளிது என்று அவர் கணக்கிட்டார். ஆனால் இங்கேதான் அவர் மறக்க முடியாத தோல்வியை பெற்றார். அநேக கிறிஸ்தவர்களும் உலகத்தின் மீது ஜெயம் பெற்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் அநேக வேளைகளிலே மாம்சத்திலே தோல்வியை பெற்று விடுகிறார்கள். மாம்சம் அவர்களை ஜெயித்து விடுகிறது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் அநேக பரிசுத்தவான்கள் உலக நடவடிக்கைகளிலே பழக்க வழக்கங்களிலே ஈடுபடாமல் தங்களை காத்துக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் சபைக்கு சென்று பிறரை பற்றி குறைவாக பேசிக் கொண்டிருப்பார்கள். மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிபணிந்து சென்று விடுவார்கள். அவர்கள் எரிகோவை சுற்றிலும் எக்காலம் ஊத முடியும். ஆனால் அவர்களால் ஆயி பட்டணத்தை சுற்றி சென்று எக்காலம் ஊத முடியாது. இறுதியாக கிபியோனியர்கள். இவர்கள் சாத்தானை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் யோசுவாவை ஏமாற்றினார்கள். ஆம், பிசாசானவன் ஆதி முதல் பொய்யனாயிருக்கிறான். அவன் இன்றும் மற்றவர்களை வஞ்சிக்கிறான். தந்திரமாக கிரியை செய்கிறான். சரி, இப்பொழுது நாம் 1 யோவான் 5:4 வந்து எரிகோவை பற்றிய விளக்கத்தோடு இணைத்து பார்ப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். இந்த வெற்றியை எவ்வாறு சுதந்திரிப்பீர்கள்? நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது யுத்தத்தினாலே அல்ல, விசுவாசத்தினாலே பெறுகிற வெற்றி. எரிகோவை யோசுவா எவ்வாறு ஜெயித்தார்? இந்த எதிராளியான எரிகோ அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. அவர் அந்த நகரை பிடித்தாக வேண்டும். எவ்வாறு அவர் அந்த நகரை பிடிக்கப் போகிறார்? யுத்தம் செய்தா? இல்லை பிரியமானவர்களே, அவர் யுத்தம் செய்யவில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். நீ அந்த நகரை தாக்க நான் விரும்பவில்லை, நீங்கள் வாசலை அடித்து நொறுக்கிவிட்டு நகரத்துக்குள்ளே போக விரும்பவில்லை, நீங்கள் நகரை சுற்றி வருவதை விரும்புகிறேன். உங்களுடைய சிறந்த படை வீரர்களை மாத்திரம் முன்னே விடுவதை விட ஆசாரியர்களையும் அங்கே நிறுத்த நான் விரும்புகிறேன். அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்களாக வருவார்கள். அவர்கள் 7 எக்காலங்களை கொண்டு வருவார்கள். அவர்கள் அவ்வாறு நகரத்தை சுற்றி வரும்பொழுது எக்காலம் ஊதப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் நகரத்தை தாக்கக்கூடாது என்று தேவன் யோசுவாவிடத்திலே கூறினார். இது தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வினோதமான முறையாகும். இந்த நிலையிலே அந்த எரிகோவில் உள்ளவர்கள் பயத்தினால் அந்த போருக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானிலே வெள்ளம் புரண்டு வந்தபொழுது அற்புதமாக அதை கடந்து வந்ததை பார்த்த இந்த எரிகோவின் ஜனங்களுக்கு பயம் உண்டாயிருக்கும். ஆகவே நிலைமை என்னவாகும் என்று கூட இந்த எரிகோவில் உள்ள ஜனங்களுக்கு தெரியவில்லை. உடனே அவர்கள் தங்கள் நகரத்தை பூட்டிவிட்டார்கள். இஸ்ரவேலுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கையிலே இறங்கினார்கள். அவர்கள் அவ்வாறு நகரத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேலின் படைகள் நகரத்தை சுற்றி வர அவர்கள் பார்த்திருப்பார்கள். அதை பார்த்தவுடன் எரிகோவிலே உள்ள பாதுகாப்பு வீரர்கள், இதோ எதிராளிகள் வந்துவிட்டார்கள், இஸ்ரவேலின் முழு படையும் வந்துவிட்டது என்று எச்சரிக்கை கொடுத்திருப்பார்கள். இந்த வேளையிலே அந்த வாசல் வரைக்கும் வந்த இஸ்ரவேல் சேனை வலதுபுறமாக திரும்பி நடக்க ஆரம்பித்திருக்கும். அந்த இஸ்ரவேல் படை அந்த நகரத்தின் சுவரை சுற்றிலும் ஒருமுறை சுற்றி வந்துவிட்டு தங்களுடைய பாளையத்திற்கு திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது எரிகோவில் இருந்த படை தளபதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்டியிருப்பார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் போர் தந்திர முறை என்ன என்று கண்டுபிடிக்க அவர்கள் தீவிரமாக ஆலோசித்திருப்பார்கள். அடுத்த நாள் தங்களால் இயன்ற அளவிற்கு தங்களை போருக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு காத்துக் கொண்டிருந்திருப்பார்கள். இரண்டாவது நாளும் அவ்வாறே இஸ்ரவேலின் படை புறப்பட்டு வந்தபொழுது கதவருகே நின்ற போர் வீரர்கள், இதோ படை வந்துவிட்டது என்று கூறியிருப்பார்கள். ஆகவே இஸ்ரவேலர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்துவிடாதபடி அவர்கள் பலத்த பாதுகாப்பை அந்த கதவண்டையிலே போட்டிருக்க வேண்டும். அந்த அலங்கத்தின் மேலே எல்லா வீரர்களும் வில் அம்போடே தயாராக நின்றிருப்பார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கதவண்டை வரவில்லை. கதவை உடைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவர்கள் அந்த நகரத்தை முந்தின நாள் செய்தது போலவே சுற்றி வந்தார்கள். இவ்வாறு 6 நாட்கள் செய்தார்கள். இதற்கிடையிலே அந்த எரிகோவிற்கு உள்ளே இருந்த சில வீரர்களுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது என்று சொல்லலாம். அவர்களுக்கு உலகத்திலே என்ன நடக்கிறது என்றே பெரிய குழப்பமாகிவிட்டது. 7வது நாளில் இஸ்ரவேலின் சேனை ஒரு சுற்று சுற்றி வந்த பின்னர் எரிகோவின் தளபதி பெருமூச்சு விட்டிருப்பார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றே புரியவில்லையே, இவர்களுக்கு பைத்தியம் ஏதும் பிடித்து விட்டதா என்று சொல்லியிருப்பார். உலக பார்வையிலே இது பைத்தியம் போலதான் தோன்றும். இது ஒரு வினோதமான திட்டம், போர் தந்திரம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம். இப்பொழுது கதவருகிலே நின்ற போர் வீரன் இஸ்ரவேல் படையை பார்க்கிறான். ஒரு நிமிடம், இன்று ஏன் நகரை சுற்றி வந்த பிறகு படை தங்கள் பாளையத்திற்கு திரும்பவில்லை? அவர்கள் மீண்டும் நகரத்தை சுற்றி வரப்போகிறார்கள் என்று சொல்லியிருப்பான். இவ்வாறு இஸ்ரவேல் படை 7 முறை நகரை சுற்றி வந்தது. பின்னர் என்ன நடந்தது? ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினார்கள், மக்கள் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நகரை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தார்கள். எரிகோவின் சுவர்கள் இடிந்து விழுந்தவுடன் அந்த நகரத்துக்குள்ளே இருந்த படை திடீரென்று பிடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் எவ்வாறு எரிகோவை பிடித்தது? யுத்தம் பண்ணியா? அவர்கள் யுத்தமே பண்ணவில்லை. அவர்கள் நகரத்தை சுற்றி வரும்படி யோசுவா அல்ல, காண முடியாத தளபதியாகிய சேனைகளின் கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படியே சுற்றி வந்தார்கள். பிரியமானவர்களே, இதை கேட்கும்பொழுது உங்களுக்கு ஒன்று தோன்றலாம். எரிகோ விழுந்தது பிரச்சனை அல்ல. ஏனென்றால் இந்த அலங்கம் இடிந்து விழுந்ததை அகழ்வாராய்ச்சி தெளிவுபட உறுதி செய்திருக்கிறது. இருந்தபோதிலும் ஒரு திறமையான ராணுவ தளபதியாக இருக்கின்ற யோசுவா எவ்வாறு இந்த போர் தந்திரத்தை பின்பற்றினார் என்பதை குறித்து உங்களுக்கு ஒருவேளை கேள்வி எழும்பலாம். தேவன் இவரை இவ்வாறு செய்யும்படியாக கட்டளையிட்டது உண்மைதான். யோசுவா இந்த தேவனுடைய திட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். இதற்குரிய பதில் இந்த நிகழ்ச்சிக்கு முந்தின காரியத்திலே காணப்படுகிறது. யோசுவா 5:13-15 வரை பாருங்கள். அங்கே உருவின பட்டயத்தோட ஒருவர் நிற்க யோசுவா காண்கிறார். யோசுவா அவரிடத்திலே சென்று, இது என்ன செயல்? உங்கள் பட்டயத்தை உருவ சொன்னது யார்? நீர் எங்களை சார்ந்தவரா, எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரா என்ற அர்த்தத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். அதாவது, பட்டயத்தை உருவ உங்களுக்கு கட்டளை கொடுத்தது யார் என்று கேட்கிறார். யோசுவா தானே அந்த படை எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவன் என்று எண்ணினார். ஆனால் அந்த மனிதர் திரும்பி யோசுவாவிடம் பதில் சொன்னபொழுது அவர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டார். இந்த நபர் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்ல முடியும். இயேசு உலகத்திற்கு மனித வடிவிலே வரும் முன்னரே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பின்னர் யோசுவா அவருடைய பாதங்களிலே விழுந்து தொழுது கொண்டார். எனவே எரிகோ போருக்கு முன்பே யோசுவா ஒன்றை கண்டுகொண்டார். ராணுவ தலைமையிடம் தன்னுடைய கூடாரத்தில் இல்லை, அது பரலோகத்திலே தளபதியாகிய சேனைகளின் கர்த்தரிடத்திலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். உருவின பட்டயத்தோடு நின்றவர் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் பாருங்கள். யோசுவா 5:14, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்கிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ இப்பொழுது செய்கிற யுத்தம் ஆவிக்குரியது, அதேபோல உலக பிரகாரமானதும் கூட, நானே அதற்கு தளபதி என்று சொல்கிறார். எனவே படை தளபதியாகிய யோசுவா எப்பொழுதும் பெரிய தளபதியாகிய சேனையின் கர்த்தரிடத்திலே சென்று ஆலோசனையையும் கட்டளையையும் பெற்றுக்கொள்கிறவராக மாறிப்போனார். அவர்களிடத்தில் இந்த தளபதி, நகரை சுற்றி வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் யோசுவாவின் நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒருவேளை அவரை சந்தித்து, நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட புத்திக்கு ஒவ்வாத காரியத்தை செய்தீர்கள் என்று கேட்பீர்கள் என்றால், அவர் என்ன சொல்வார்? நீங்கள் சொல்வது சரிதான், அது புத்திக்கு ஒவ்வாத காரியம்தான், ஆனால் நான் அவருடைய கட்டளைகளை கேட்டு நடக்கிறவன், அவ்வளவுதான். இப்படித்தான் சொல்லியிருப்பார். உங்களுக்கு ராணுவத்தை குறித்த அறிவு இருக்கும் என்றால் அது உங்களுக்கு எளிதிலே புரிந்துவிடும். அங்கே ராணுவத்திலே தளபதி ஒருவர் இதை செய் என்று சொன்னால் செய்ய வேண்டும். அது தவறாகவே இருந்தாலும் கீழே இருக்கிறவர்கள் எதிர்த்து பேசக்கூடாது. அதிகாரி கட்டளையிடும்பொழுது எவரும் தடுத்து நிறுத்தி, ஐயா, நான் இது சரியானதல்ல என்று நினைக்கிறேன், இதைவிட சிறப்பாக செய்வதற்கு ஒரு வழி தெரியும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஒன்றை செய் என்றால் சரி என்றுதான் சொல்ல வேண்டுமே ஒழிய இல்லை, முடியாது என்று சொல்லவே கூடாது. தேசிய மாணவர் படையிலே, அதாவது NCCயிலே ஒருவர் இருந்தபொழுது இந்த அனுபவத்தை சந்தித்தார். அவர்கள் தங்கியிருந்த இடத்திலே மாணவர்கள் ஒரு இடத்திலே வழுக்கி விழும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது மாணவர்கள் தலைவரிடத்திலே தெரிவித்தார்கள். அந்த படைத்தலைவர் காலையிலே மாணவரிடத்திலே வந்து, நீங்கள் அந்த இடத்திலே ஒரு குழியை தோண்ட விரும்புகிறேன், 6 அடி நீளமும் 3 அடி அகலமும் 5 அடி ஆழமும் உடையதாக இருக்க வேண்டும் என்றார். மாணவர்கள் அவ்வாறே செய்து முடித்தார்கள். அவ்வாறு முடிந்தவுடன் அங்கு வந்த படைத்தலைவர், இப்பொழுது அந்த குழியை சகதியால் மூடுங்கள் என்றார். இது ஒரு முட்டாள்தனமான கட்டளையைப் போல இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். எனவே கீழ்ப்படிந்து நிரப்பினார்கள். யோசுவாவும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிதலானவர். அவர் படைத்தளபதியை விசுவாசித்தார். எபிரேயர் 11:30 நமக்கு என்ன சொல்கிறது? விசுவாசத்தினால் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அது யுத்தத்தினாலோ ராணுவ திறமையினாலோ அல்ல, விசுவாசத்தினாலேயே எரிகோ மதில் வீழ்ந்தது. நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்தை சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தை நாம் திருத்திவிட முடியாது. ஆகவே நான் எந்த ஒரு சீர்திருத்த இயக்கத்திலும் பங்கு பெறுகிறதில்லை. அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் நான் அதிலே பங்கு பெறுவதில்லை. அந்த இயக்கங்களிலே அநேகமானவை சிறந்தவைதான். இருந்தபோதிலும் தேவ ஊழியனான நான் அதிலே பங்கு பெறும்படி தேவனால் அழைக்கப்படவில்லை. நாம் இந்த உலகத்தை சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது என்றார். அது மட்டுமல்ல, ஒருமுறை ஒருவர் ஒரு தேவ ஊழியரை ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்திலே பங்கு பெறும்படியாக அழைப்பு கொடுத்தார். ஆனால் அந்த ஊழியர் அதனை மறுத்தார். அப்பொழுது அவர், நீங்கள் இந்த சமூக சேவையிலே ஈடுபட விருப்பம் கொள்ளவில்லையா? ஒரு தேவ ஊழியரான நீங்கள் அதிலே விருப்பம் காட்டாமல் இப்படி இருப்பது எனக்கு ஆச்சரியமானதாய் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு ஊழியர், நான் அவ்வாறு சொல்லவில்லை, என்னால் இந்த பணியிலே ஈடுபட இயலாது, ஏனென்றால் தேவன் என்னை குளத்திலே மீன்களை பிடிக்கவே ஏற்படுத்தியுள்ளார். அவர் என்னை குளத்தை சுத்தம் பண்ணும்படியாக ஒருபொழுதும் சொன்னதில்லை. ஆகவே என்னுடைய வேலை மீன்களை பிடிப்பதுதான், தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது. குளத்தை சுத்தம் பண்ணுகிற பணியை நான் ஆவியானவருடைய கரங்களிலே கொடுத்து விட்டேன். அது அவருடைய துறையைச் சேர்ந்தது, நான் அந்த துறையில் இல்லை என்று கூறினார். இந்த ஊழியர் கூறிய பொழுது அவரால் அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்தை போரிட்டு வென்றுவிட முடியாது. நாம் எந்த ஒரு சீர்திருத்த பணியினாலும் இந்த உலகத்தை சரி செய்துவிட முடியாது. இந்த உலகத்தின் பொல்லாத நிலையை நாம் அறிவோம். இருந்த போதிலும் அதை சரி செய்வது நம்முடைய பணி அல்ல பிரியமானவர்களே. நாம் தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான் நம்முடைய பணி. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் அவர்களை சுத்தப்படுத்துவார், சீர்படுத்துவார். நாம் அறிவுபூர்வமாக பேசி அவர்களை திருத்த பண்ணுவதை விட வேத வசனம் அவர்கள் வாழ்வு முழுவதையும் மாற்றிவிடும். பொருளாதார நெருக்கடியிலே நாம் உதவினால் கூட ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வர முடியாது. ஆனால் இயேசுவை அவர்களுக்கு கொடுப்போம் என்றால் அது அவர்களின் சமூக பொருளாதார பிரச்சனைகளை எல்லாம் மாற்றிவிடும். யோசுவாவிடம் ஒரு பெரிய சேனை இருந்தபொழுதும் யோசுவா போராடவில்லை. தேவன் அதை விரும்பவில்லை. யோசுவாவின் பணி தேவனை விசுவாசிப்பதே. அவன் தேவனை விசுவாசித்தான், அந்த சுவர்கள் இடிந்து விழுந்தன. அருமையானவர்களே, நாம் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வேண்டுமென்றால் அது யுத்தத்தினாலே நடக்காது, விசுவாசத்தினாலேயே நடக்கும். நாம் விசுவாசத்தினாலேயே உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த ஒரு வழியையே நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு சிறந்த செய்தியை நாம் இந்த வசனத்திலே பெற்றுக் கொள்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்பொழுது 1 யோவான் 5:5 பார்ப்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வல்லமையினாலே பாதுகாக்கப்படுவீர்கள். இது உங்களுடைய வல்லமையினால் உண்டாகிற காரியம் அல்ல. நாம் எதிர்காலத்திலே ரட்சிக்கப்படும் படிக்கும், இந்த உலகத்திலிருந்து இப்பொழுது ரட்சிக்கப்படும் படிக்கும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டா? சற்றே சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து 1 யோவான் 5:6 பாருங்கள். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து சிலுவிலே அறையப்பட்ட பொழுது வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நினைவிலே இருக்கலாம். மரணத்தை துரிதப்படுத்துவதற்காக ரோம போர் செய்பவர்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருப்பவர்களின் கால்களை முறிப்பார்கள். நாம் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது யோவான் 19:33-35 உள்ள வசனங்களிலே அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆயிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். இங்கே யோவான் மற்றவர்கள் குறிப்பிடாத ஒன்றை குறிப்பிடுகிறார். யோவான் இயேசுவின் சிலுவை மரணத்தின் பொழுது அருகிலே இருந்தார். மற்ற அப்போஸ்தலர்களை காட்டிலும் இவர் மிக நெருக்கமாக சிலுவைக்கு அருகிலே நிற்கும் வாய்ப்பை பெற்றார். போர் சேவகன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்திய பொழுது அங்கிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறதை யோவான் கண்டார். ஒன்றல்ல, இரண்டு காரியங்கள் அங்கே வெளியே வந்தது. இதை மனதிலே வைத்தவராகத்தான் யோவான் தன்னுடைய நிருபத்திலே இங்கே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அதாவது, இவரே ஜலத்தினால் வந்தவர். ஜலம் எதை குறிக்கிறது? இது தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறதை யோவான் 3:5 பார்க்கிறோம். ஜலம் என்பது பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் ஜீவனுள்ள வார்த்தையை அர்த்தப்படுத்துகிறது. இரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்கிறது. எனவே ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவரே இந்த சத்தியங்களை உயிருள்ளதாக மாற்றுகிறவர். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து, தாம் மரித்து உயிர்த்தெழுந்து வந்து பெந்தேகொஸ்தே நாள் வரைக்கும் அவர்கள் எருசலேமில் தங்கியிருக்கும்படிக்கு கூறினார். அதுவரைக்கும் அவர்கள் சாட்சிகளாக இருக்கும்படி புறப்பட்டு போக வேண்டாம் என்று கூறினார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் அவர்களால் வல்லமையான சாட்சிகளாக திகழ முடியாது. ஆகவே ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் மீட்பின் மரணம் மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருதயத்திலேயும் வாழ்க்கையிலேயும் தேவை. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அதை நமக்கு உண்மையாக ஆக்க வேண்டியது அவசியமானது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கிறிஸ்துவின் மரணத்தை உங்களுக்கு உண்மையானதாக்க முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் தேவனுடைய ஆவியானவரே உங்களுக்கு நிஜமானதாக்க முடியும். அருமையானவர்களே, நீங்கள் தேவ ஆவியானவருடைய உதவியால் இயேசுவை உண்மையானவராக உணர்ந்த அனுபவம் உண்டா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தாலே நீங்கள் அவருக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ முடியும். பாவம் நிறைந்த உலகத்தை ஜெயித்து பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியும். அதற்கு இப்பொழுது உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிப்பதற்கு விசுவாசமே சிறந்த ஆயுதம் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்களையும் வெற்றி பெறுவதற்காக தங்கள் சொந்த பலத்தினாலே போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பெரிய சத்தியத்தை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும். சொந்த முயற்சியினாலே போராடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே உம்மை விசுவாசிக்க அவர்களுக்கு உதவி செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்கள் இயலாமையை ஒத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலைகளிலேயும் வெற்றிக்கும் விடுதலைக்கும் உம்மையே நம்ப நீர் துணை புரியும். எங்கள் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34.